நான் இன்று என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ரமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலா அழகுமலை ராமதேவாந்தசைன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர் கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல் சொல்லமட்டு கொடியில் வாணியரோடு நற்றார் காசி நந்தி தேவர் நற்றால் காசி நந்தி தேவர் பாதி அரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர் போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவர்ணையூர் இடைக்காடர் சமாதியில் சேந்தனரம்மை காக்கவே சமாதியில் சேந்தனரம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சொர்ப சமாதி அடைந்தனருளம் முயவே. ஓம் கிரிய பாபாஜி நமோ ஓம் சிவாய். இன்று எங்களுக்கு புதன்கிழமை சத்சங்கம். வழமை போல மற்றைய சங்கங்களுக்கு வியாழக்கிழமை அதிகாலை பிரம்மமுகூர்த்த சத்சங்கமாக அமைகின்றது. இன்றைய சத்சங்கத்தில் வழமை போல நான் சை கிரியா பாபாஜியின் தெய்வீக குரல் புத்தகத்திலிருந்து ஒரு சில பக்கங்களை எடுத்து படிக்கின்றேன். நீங்கள் தியான முத்திரை போட்டு கண்களை மூடிக்கொண்டு உள்வாங்குங்கள். பல அற்புதமான விடயங்கள் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கும் சாதனைக்கும் கிடைக்கும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. இன்று நான் படிக்கப் போகும் பக்கங்கள் 166, 266, 267, 268, 269. இந்த பக்கங்களை இன்று நான் படிக்கின்றேன். இது தொடர்ச்சியாக இந்த மரணத்தின் மரணத்தில் பாபாஜிக்கும் நீலகண்டனுக்கும் ராமையா அவர்களுக்கும் நடக்கும் உரையாடல் தொடர்கின்றது. நீலகண்டன் நண்பகல் 12 மணி அடிக்க 5 நிமிடங்கள் இருக்கும் வரை தூங்கினார். கிரியா பாபாஜி நமஸ்தே என்று சொல்லி முடிப்பதற்குள் குருநாதர் ஒளியில் தோன்றினார். கிளிப்பிள்ளை போல சொன்னது போதும், கிரியா பாபாஜி ரகசியம் என்ற நூலின் முன்னுரையை தொடங்கு என்றார் பாபாஜி. அதற்கு நீலகண்டன், முன்னுரையா என்று கேள்வியை எழுப்பினார். பாபாஜி சொன்னார், ஆமாம், நீ எது எழுதினாலும் அவன் முன்னுரை எழுதுவான். அவன் நூலுக்கு அவ்வாறே நீ முன்னுரை எழுதுவாய். தேவையில்லாத கேள்வியே வேண்டாம். காலம் பொன் போன்றது, மரணத்தின் மரணம் காத்திருக்கலாம். அவனது பாபாஜி கீதைக்கு நீ முன்னுரை எழுத தொடங்கு. கிரியா பாபாஜியின் ரகசியம் என்று பெயர் வைக்கலாம் என்றார் பாபாஜி. முதல் புத்தகம் 32-40 பக்கங்கள் வரும். இரண்டாவது நூல் 80-96 பக்கம் வரும். மூன்றாவது நூல் 178 அல்லது அதற்கு மேல் கொஞ்சம் அதிகமாக வரும் என்று பாபாஜி குறிப்பு கொடுத்தார். நீலகண்டன் கேட்டார், ஆனால் என் தமிழ் எழுத்து பற்றி உங்களுக்கு தெரியும் என்றார். பாபாஜி சொன்னார், உன் ஆற்றல் பற்றி நான் அறிவேன், உன் தரம் பற்றியும் எனக்கு தெரியும். எனவேதான் உன்னை என் குழந்தையாக தெரிவு செய்திருக்கின்றேன். இக்கணத்தின் முன்னுரையை தொடங்கு. அதை முடித்துவிட்டு நாளையோ அல்லது மறுநாளோ மரணத்தின் மரணத்தை தொடங்கு என்று சொன்னார். இரவு 1:30 மணிக்கு 2 பக்கங்களுக்கு மேல் எழுதப்பட்டது. குருநாதர் குறுக்கிட்டார், பணியாளர் 2 நாள் உரிமுறையில் சென்றதால் பத்திரிகையாளராகிய நீங்கள் குழம்பியிருப்பீர்கள். மந்திர மறையை பின்பற்றாவிட்டாலும் அவர் உடல்நலம் சரியாகிவிடும் என்று உன் மறுபாதியிடம் சொல்லு என்றார். யம் கிளீம் சௌள திரிபுரை நம இமம் சத்திம் பவித்திரம் குரு மம இஸ்வத்திம் குரு குரு சுவாக என்ற மந்திரத்தை ஜபம் செய்ய சொல். என் பணிக்கு இது உதவும். உடனே அச்சகத்துக்கு செல் என்றார் பாபாஜி. ஓம் என்று எழுத்தாளர் கையெழுத்து பிரதியை கையில் எடுத்துக்கொண்டு அச்சகம் சென்று அச்சுக்கோத்த எதனையும் தாம் சரிபார்த்து சொல்லும் வரை நீக்க வேண்டாம் என்று உத்தரவிட்டார். 1952 அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி விடியற்காலை 4 மணிக்கு குருநாதர் வந்தார். தனக்கு சிறிது ஜுரம் இருக்கின்றது, இது ஊசி போட்டதன் விளைவு. உனக்கு சிறிய ஜுரம் இருக்கின்றது, இது ஊசி போட்டதன் விளைவு. மருந்து ஒரு நாட்டில் உனக்கு தேவை. மருந்து ஒரு பாட்டில் உனக்கு தேவை என்று உடல்நலம் உன் உடல்நலம் சரியாகிவிடும் என்று சொன்னார். நீலகண்டன் அதற்கு, இவை ராக்ஃபெல்லருக்குரிய மாத்திரை, என்னால் வாங்க முடியாது குருதேவா. அதற்கு பாபாஜி சொன்னார், முடியாதவை என்று ஒதுக்கிய பல முடிந்திருக்கின்றன. நவம்பர் 29 வரை கிரக நிலை சரியில்லை, பின் எல்லாம் சரியாகிவிடும். சிறிது மௌனம். பின் தொடர்ந்தார், சிலுவையில் அறைதலும் உயிர்த்தெழுதலும் என்பது 1953ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் வெளியாகும். பின் குருநாதன் வழியில் என்ற 3ஆம் பகுதி கொண்ட நூலை 1953ஆம் ஆண்டு கிறிஸ்மஸ் நேரத்தில் எழுத வேண்டும். இப்போது தமிழ் முன்னிலையை எழுது என்றார். ஒரு பக்கம் எழுதியதும் இது போதும் என்று அதை நிறுத்தினார். நீலகண்டன் கேட்டார், குருவே, இது மிகவும் சிறியதாக இருக்கின்றது என்றார். அதற்கு பாபாஜி சொன்னார், மீதியை அவர் எழுதுவார், மற்றைய தமிழ் நூல்களுக்கு நீ நிறைய எழுதலாம் என்றார். அதற்கு நீலகண்டன், ஆங்கில கையெழுத்து பிரதியை எடுத்து கொள்ளவா என்றார். பாபாஜி சொன்னார், உனக்கு ஜரம், ஓய்வடு. எழுத்தாளர் கட்டாயப்படுத்தியதால் அவர் மேலும் எழுத அனுமதிக்கப்பட்டார். 1952ஆம் ஆண்டு அக்டோபர் 25ஆம் தேதி விடியற்காலையில் கிரியா பாபாஜி தரிசனம் கொடுத்தார். எல்லாம் அறிந்தவரின் வழியில் என்பதை நான் குருநாதன் வழியில் என்று மாற்றியதை குறித்து உனது மறுபாதி ஆச்சரியப்பட்டிருப்பாரே. அவரை போன்றவர் தன்னை எல்லாம் அறிந்தவர் என்று நினைக்கின்றார். அவரை போன்றவர் என்னை எல்லாம் அறிந்தவர் என்று நினைக்கின்றார். ஆனால் உனக்கு நான் குருநாதர், தந்தை. தலைப்பின் பொருள் தந்தையின் வழியில் என்பதுதான். எப்படியும் 3 பகுதிகளில் அது தெளிவாக்கப்படும் என்று கூறிவிட்டு அடுத்த புத்தகத்திற்கான சன்மானத்தை கொடுத்துவிட்டு பதிப்பு முழுவதும் ஒருவர் எடுத்து கொள்ளும்படி நான் செய்ய வேண்டும் என்கின்றாய் என்று முடித்தார். நீலகண்டன் அதற்கு, ஆம் குருவே, இந்த கவலையெல்லாம் எங்களுக்கு பொருந்தும் என்றார். பின் கிரியா மூலகுரு குழுவில் உள்ள ஒருவரை மாலையில் விளக்கேற்றி 9 முறை வலம் வரச் செய்து பின்வரும் ஸ்லோகத்தை சொல்லச் சொன்னார். தீபம் ஜோதி பரபிரம்மம் தீபம் சர்வ தமோபவம் திவேன சத்திய தேசவம் சந்திய தீபம் நமஸ்துதே கீழ்வரும் என்ற மந்திரத்தை சொல்லும்படி சொன்னார். கீழ்வரும் மந்திரத்தை குறைந்தது 129 முறை இடைவிடாது தினமும் ஜபிக்க வேண்டும். 1129 முறை ஜபிப்பது நல்லதென்றார். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கலீம் ஜம் பிருந்தாவன்ய சுவாக என்றது மந்திர பெயர். நீலகண்டன் கேட்டார், இது முக்கியமானது, குறிப்பிடுத்து கொள்ளவா என்று கேட்டார். அதற்கு பாபாஜி, வேண்டாம், குறிப்பிட்ட மனிதருக்கு சொல்லும் வரை நீ மறக்க மாட்டாய். எழுத்தாளர்களின் உடல் நலமின்மை குறித்தும் மருந்து வாங்க ஏற்பாடு செய்வது பற்றியும் பாபாஜி குறிப்பிட்டார். நீலகண்டன் கேட்டார், முன்னால் சொன்ன செய்தி பரவாயில்லை, ஆனால் அவரிடம் இப்பரிந்துரையை பற்றி நான் கூற முடியாது, நீங்களே சொல்லிவிடுங்கள் என்றார். ஜுரம் காரணமாக இன்று ஏதும் எழுதவில்லை. 1982 ஆண்டு அக்டோபர் 16வது நாள் விடியற்காலை 3 மணி இருக்கும் ஒரே இருட்டு. சிறிய தூக்கத்திற்கு பிறகு எழுத்தாளர் எழும்பூரில் மேசையை ஒழுங்கு செய்து கொண்டிருந்தார். தெய்வீக ஒளிப்பொறிகள் பாபாஜியின் வருகையை உணர்த்தின. நீ எழுத தயார், பாபாஜி புன்னகைத்தார். முந்தைய நாள் பிற்பகலில் ஆர்வம் மிக்க விவாதம், கடவுளை அடைய தெய்வீக அருள் மட்டும் போதுமே என்பது நீலகண்டன் கருத்து. அருள்புறச் சாதனை கட்டாயம் தேவை, அப்போதுதான் சாதகன் அருளை பெற முடியும் என்றார் எழுதுபவர். பாத்திரம் ஒழுகினால் அருள் வீணாகி போகும் அல்லவா பாபாஜி சொன்னார். பாத்திரம் ஒழுகினால் தற்காலிகமாக தார் அல்லது சீமன் கொண்டு அடைக்கலாம். எழுத்தாளர் மரணத்தின் மரணம் என்ற நூலை தொடர்ந்து எழுதினார். குருநாதர் கூறினார், புத்தகத்தில் விற்பனை உரிமை உனக்கு என்று அறிவித்தால் நீ ஹெக்கின் போதம்ஸ் அல்லது விலைஸ் விஞ்சி விடலாம். முதல் அத்தியாயம் முடிக்கப்பெற்றது. இது ஆங்கில சொற்கள் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன. 1982 ஆண்டு அக்டோபர் 27ஆம் தேதி நீலகண்டனின் வயிற்றுப்போக்கு மோசமானது. தீர்க்கதரிசி பாபாஜி முன்னமே இது பற்றி கூறிவிட்டார். குருநாதர் இருக்கும் போதே எழுத்தாளர் இருமுறை வெளியே செல்ல நேரிட்டது. தலைவலியும் சேர்ந்து கொண்டது. எல்லா சாதகரும் நீலகண்டனாக இருந்தால் பாபாஜியின் உபதேசம் உலகில் எல்லா மூலைகளிலும் பரவும். வங்காள அருளாளர் திருமதி ஆனந்த மாயிமா கல்கத்தாவில் இருந்து சென்னை வருவதாயிருந்தது. சென்னையில் ஆஸ்பத்திரியில் தங்குவதாக ஏற்பாடு. அவரை நீலகண்டன் காண பாபாஜி அனுமதித்தார். அந்த அம்மையாருக்கு கிரியா வணக்கங்களை சொல்லலாம் என்றார் பாபாஜி. வேத கிரியிடம் அன்று மாலை அன்பு படையலை அவரை கிரியா பாபாஜியின் வடிவில் கண்டார். அளிக்க வேண்டும் என்பதை நினைவுபடுத்தினார். எழுதுபவர் எழுத்து வேலை முடிந்தது. பாபாஜி சொன்னார், கிரியா பாபாஜி சங்கத்திற்கு நீ விளம்பரம் கொடுக்க விரும்புகின்றாயா என்று. அதற்கு நீலகண்டன், ஆம், நான் என்ன எழுதட்டும் குருதேவா என்று கேட்டார். நாளை பார்க்கலாம் என்று ஆசீர்வதித்து விட்டு யோகி மறைந்து விட்டார். 1982 ஆண்டு அக்டோபர் 28ஆம் நாள் நீலகண்டனுக்கு கடும் வயிற்றுப்போக்கு. பாபாஜியின் அருளால் உரிய நேரத்தில் பணம் கிடைத்தது. மருந்து சாப்பிட்டு தூங்கினார். நீலகண்டன், குழந்தாய், நீ கொஞ்சம் வேலை செய்ய தகுதி ஆனவன் என்று பாபாஜியின் குரல் கேட்டு எழுந்தார் நீலகண்டன். இன்னும் சிறிது மாத்திரை சாப்பிடு, ஊசி போட்டுக்கொள், சீக்கிரமே பணம் கிடைக்கும். இதயத்துக்காக ஓர் ஊசி இலவசமாக போடட்டும், ஒப்புக்கொள், அது உனக்கு நன்மை பயக்கும் என்றார் பாபாஜி. பாபாஜி நாற்காலியில் சாய்ந்தவாறே கூறினார், இந்த மருத்துவத்தால் வெளிநாட்டு பயணத்திற்கு நீ தகுதி படைத்தவன் ஆவாய். கோட்டு அணிந்த உனது படம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இதுவும் உனக்கு உதவி செய்யும். உனது மறுபாதி கூறியது போல நீ பொய் பல்லும் கட்டிக்கொள்ளலாம் என்றார் பாபாஜி. நீலகண்டன் கேட்டார், இல்லை குருதேவா, பல் இல்லாமலேயே என் பேச்சு புரியும்படி செய்கின்றேன் என்றார். இன்றைய எழுத்து வேலை முடிந்தது. காலையில் ஒரு குழு வந்து ஒரு அருளாளரை பற்றி கட்டுரை எழுத வேண்டினார். நல்ல வேளை, அது நடக்கவில்லை. அடுத்து வந்தவர் குடும்ப டாக்டர். மாத்திரை சாப்பிடுதல் பற்றி அவர் பேசிவிட்டு போனார். டாக்டர் சொன்னார், இதய வல்லுநர் உங்கள் புத்தகத்தை பாராட்டினார், இன்னொரு ஊசி இலவசமாக போடச் சொன்னார் என்று சொன்னார். குருநாதர் சொன்னது சரியாகத்தான் இருந்தது. அவர் கருணையே வாழ்க. 1982 ஆண்டு அக்டோபர் 29ஆம் நாள் இரவு 1 மணிக்கு சத்குரு வந்துவிட்டார். என் படத்தை அச்சு போட்டு தனியாக இப்போது விற்காதே, அது புத்தக விற்பனையை பாதிக்கும். நாளை காலை தியாச பிகள் கழகத்திலிருந்து 2 பள்ளி மாணவிகள் வருவார்கள். இதை நீ பரிசீலிக்கலாம். புத்தகம் அச்சுட நிறைய பணம் கொடுக்க போகின்றாய். ஏற்பாடு, பிற்பாடு ஆங்கிலத்திலும் தமிழிலும் பத்திரிகை நடத்தலாம். நீ ஒரு அச்சகம் வாங்கினால் என்ன என்றார் பாபாஜி. நீலகண்டன், நீ என்பது என்னையா குறிக்கின்றது என்று கேட்டார். அதற்கு பாபாஜி, ஆம், நீயும் உன் மறுபாதியும் என்றார். அதற்கு நீலகண்டன், தயிரும் சாதமும் கிடைக்காதவனை பாதாம் கீர் சாப்பிடச் சொல்வதைப் போல் இருக்கின்றது இது என்றார். அதற்கு பாபாஜி, ஆம், நீ கட்டாயம் பாதாம் கீர் குடிக்க வேண்டும் என்றார். எல்லாம் நிலாவெளியில் நீலகண்டன் நகைச்சுவையாக பேசினார். பாபாஜி சொன்னார், முதல் புத்தகத்தை நிலாவெளியில் நீ வெளியிட நினைத்தாய், அது இப்போது உன் சட்டப்பையில் இருக்கின்றது என்றார். இது உன் மறுபாதிக்கு கிடைக்கும் பரிசு. 3 முறை ஓம்காரத்தை தியானிக்க சொல். வரிசையாக சென்று ஓர் ஓம்காரத்தில் ஒன்றி நிற்க வேண்டும். அது சகசாரத்தில் அமைய வேண்டும். இரவு படுக்கும் முன் இவ்வாறு தியானிக்க வேண்டும். பின் நமஸ்காரம் செய்ய வேண்டும். அப்போது அவரால் சுதந்திரமாக இருக்க முடியும் என்றார். பாபாஜியின் மரணத்தின் மரணம் நன்கு வளர்ந்தது. பாபாஜி சொன்னார், நாளை இன்னும் 2 நூல்கள் அறிவிக்கலாம். அவை சிலுவையில் அறைதலும் உயிர்த்தெழுதலும் குருவோடு இசைதல் ஆகியவை என்றார். இறுதி நூல் 3 அல்லது 1 பகுதியாக அமையலாம். பின் கிரியா பாபாஜி சங்கம், தன் நிறுவனத் தலைவர் போன்றவை பற்றி எழுதலாம். வியாழக்கிழமை மௌனம், 5 வாரங்களுக்கு உணவு கட்டுப்பாடும் அவசியம் என்றார் பாபாஜி. 1952 அக்டோபர் 30 இரவு 2 மணிக்கே குருநாதர் எழுதுபவருக்கு செய்தி வைத்திருந்தார். உன்னுடைய மறுபாதி என் வேலைக்கு 1952 நவம்பர் 29 தகுதி பெறுவார் என்ற செய்தி. எல்லா ஏகாதிசிகளையும் குறித்து கொண்டு அன்று மாமிசம் சாப்பிடக்கூடாது. மேல் குறித்த தியதியில் 3வர் அடங்கி போய் நம் பணிக்கு பயன்படுவார் என்று நம்புகின்றேன் என்றார். அதற்கு நீலகண்டன், இன்று எழுத வேண்டியவற்றை எழுதினார், அன்று எழுத வேண்டியவற்றை எழுதினார். பாபாஜி சொன்னார், புத்தகத்தின் ஒரு பிரதி அமெரிக்க தலைமையகத்தில் உள்ள ஜான் டிங் வாட்டருக்கு அனுப்பலாம் என்றார். 1952 அக்டோபர் 31 புன்னகையோடு வந்தார் குருநாதர். நீ என் பணியில் நீங்கள் இருவரும் முழுமையாக பணியாற்றுகின்றீர்கள் என்பது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது என்றார். சத்குரு தேவா, அந்த அளவிற்கு பணிபுரிய எங்களுக்கு வலிமை கொடுத்த உங்கள் கருணை தான் என்ன என்று கேட்டார் நீலகண்டன். பாபாஜி சொன்னார், உங்கள் எல்லோருக்கும் நிதி தட்டுப்பாடும் உள்ளது. உங்கள் உடல் நலனில் எனக்கு இப்போது அக்கறை அதிகம். நவம்பர் 29 எல்லாம் சரியாகிவிடும். அமாவாசையும் பௌர்ணமியும் முக்கியமன்று, ஆனால் ஏகாதசி முக்கியம். அன்று விரதம் இருக்க வேண்டும். அது அவளுக்கு சொல்லப்பட்டதா என்று கேட்டார். நீலகண்டன் சொன்னார், ஆம் குருதேவா. பாபாஜி கேட்டார், துளசி தீப செயலை அவள் சொல்கின்றாளா என்று. அதற்கு நீலகண்டன் சொன்னார், உங்களுக்கு தெரியும் என்று. சிரித்துவிட்டு பாபாஜி கூறினார், நவம்பர் 29 அவள் நம் பணிக்கு தயாராக இருப்பாள் என்று நினைக்கின்றேன். நவம்பர் 21 தமிழ் நூல் அச்சில் வர வேண்டும். கல்கத்தா போன்ற இடங்களுக்கு உரிய நேரத்தில் அனுப்பப்பட வேண்டும் என்றார். நியூயார்க் டைம்ஸ் என்ற பத்திரிகையில் எழுதுபவர் ஜான் ட்ரிங் வாட்டர் அவரது முகவரியை தந்து விட்டு குருநாதர் மேலும் தொடர்ந்தார், அமெரிக்க தலைமையிடத்திற்கு அது அனுப்பப்பட்டால் போதும் என்றார். பாபாஜி கட்டளைப்படி கிரியா பாபாஜி சங்கத்திற்கு புத்தகத்தின் விளம்பரம் தரப்பட்டது. 17/4/53 அன்று சங்கத்தின் முதல் ஆச்சாரியனாக நீலகண்டன் நியமிக்கப்பட்டார். கிரியை சுடரை வெளிநாட்டிற்கு எடுத்துச் செல்வது அவரது பணி. குன்றிய உடல்நலத்தோடு போராடி அவர் செய்த பணி பாபாஜியின் தெய்வீக குரல். எல்லாம் அறிந்தவரே. இசைவில் ஆகியவற்றில் கூறப்பட்டுள்ளது. பாபாஜியின் இந்த குழந்தை நீலகண்டன், உனது உண்மையான பணியால் பாபாஜியின் அருளை பெற்றார். தனது உண்மையான பணியால் பாபாஜியின் அருளை பெற்றார். இப்போது வெளிநாடுகளில் கிரியா மறையை பேசவும் எழுதவும் அவருக்கு வாய்ப்பு தரப்பட்டிருக்கின்றது. சத்குருவின் பவுலாக ஆகிவிட்டார். எல்லா பெருமையும் கிரியா பாபாஜிக்கே. இந்த புனித தெய்வீய பணியில் நீலகண்டனுக்கு எல்லா வெற்றிகளும் கிட்டுவது ஆகும். காலையில் கருணைமிக்க மருத்துவர் வந்து, அடுத்த கூடையில் அழகப்ப செட்டியாருடன் ஏன் நீங்கள் வெளிநாடு செல்லக்கூடாது என்று ராமையாவை கேட்டார். அதற்கு ஜோகி ராமையா, இப்போது அதிகம் வேலை இருக்கின்றது, எதிர்காலத்திலும் எங்கும் செல்லும் எண்ணம் இல்லை என்று. ஒரு கல்லில் இரண்டு மாங்காய் கிடைக்கும். அடுத்த மாச்சில் அவர் கதிர்காமம் செல்வார். அங்கு இரண்டு அல்லது மூன்று சொற்பொழிவுதான் நிகழ்த்துவார். முன்னதாக நீலகண்டனின் மருத்துவம் பற்றி பேசினார் பாபாஜி. நீலகண்டன் கேட்டார், குருதேவா, இந்த கஷ்டம் எல்லாம் எதற்கு? நீங்களே இதனை செய்யக்கூடாதா என்றார். அதற்கு பாபாஜி, நானே எல்லாம் செய்துவிட்டால் நீ போரிட வழி ஏது என்று கேட்டார். எதிர்மறை சக்திகளை எதிர்க்கும் போர் வீரராக தம் சீடர்கள் இருப்பதை பாபாஜி விரும்பினார். சில காலம் முன்பு ராமையா நீலகண்டனுக்கு அவர் குடும்பத்திற்கும் அல்வா கொடுத்தார். பாபாஜிக்கு இது மிகவும் பிடிக்கும். குருவுக்கும் அளித்தீர்களா என்று கேட்டார் ராமையா. நீலகண்டன், இல்லை, எனக்கு அவர் திருவடி போதுமென்றார். பாபாஜி, திடீரென்று உனக்கு சாப்பிட ஒன்றும் இல்லாத போது நான் மட்டும் எவ்வாறு சாப்பிட முடியும்? மூன்றாம் அவரும் வரட்டும், நீங்கள் மூவரும் நன்றாக சாப்பிடலாம். என்னை சேர்த்து நான்கு ஆகின்றது என்றார். நீ வெளிநாடு சென்று திரும்பிய பிறகு நான் உங்களுடன் சேர்ந்து சாப்பிடுகின்றேன் என்று சொன்னார். கருணமிகு பாபாஜி, உங்கள் அன்பே வர்ணிக்க முடியாது. எறும்பின் ஒளியை கூட நித்திய பொருள் கேட்டு பக்தர்களின் வேண்டுகோளை நிறைவேற்றி வைக்கின்றது என்பதில் எந்த ஐயமும் இல்லை. கருணமிக்கவரை போற்றுவோம். ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம என்று நான்கு பக்கங்களுக்கு மேலாக வாசிக்கப்பட்டிருக்கின்றது. அஞ்சு பக்கங்கள் இது உரையாடல். மிகவும் கடினம் இதை கோர்வையுடன் வாசிப்பது. ஏனென்றால் எல்லாம் ஆங்காங்கே துண்டிக்கப்படும் வசனங்கள். ஏனென்றால் பாபாஜியின் புத்தகமே அப்படித்தான் அமைந்திருக்கின்றது என்பதற்கு இது ஒரு நல்ல சான்று. பல முறை நான் இதை பற்றி சொல்லி இருக்கின்றேன் சத்சங்கங்களில். பாபாஜியின் புத்தகத்தை படிக்கும் போது ஒரு விஷயத்தை நீங்கள் படித்து அதற்குரிய விளக்கம் உங்களுடைய அறிவு நிலையில் உங்களுக்கு கிடைக்காவிட்டால் அதனுடைய விளக்கம் பல பக்கங்களுக்கு பின் அமைந்திருக்கும் என்பது இங்கு பொருள். அதற்கு உயர்ந்த சாட்சியாக இன்று ஒரு இடத்தில் பாபாஜி நான் இன்று வாசித்த இரண்டாவது பக்கத்தில் நாங்கள் துளசி பூஜையில் பாடும் பாடலை கொடுக்கின்றார் நீலகண்டனுக்கு. அதை கொடுத்து விட்டு சொல்கின்றார், உங்கள் குழுவில் இருக்கும் ஒருவர் இதை தினமும் 9 முறை அதை சுற்றி வந்து இந்த ஸ்லோகத்தை பாடிக்கொண்டு சுற்ற வேண்டும் என்று அந்த நான்கு வரிகளையும் கொடுக்கின்றார். அந்த இடத்தில் யார் பாட வேண்டும், எப்போ பாட வேண்டும் என்ற செய்தி ஒன்றுமே இல்லை. அதை நீங்கள் வாசித்து கொண்டு போகும்போது ஒன்றுமே புரியாது. ஏன் பாட சொல்லுகின்றார், எதை சுத்த வேணும், தன்னை சுத்த சொல்கின்றாரா இல்லையா என்பது. இரண்டு பக்கங்களுக்கு பின் அந்த செய்தி அங்கு அமைந்திருக்கின்றது. அதுவும் முதல் தந்த செய்தியின் தொடர்ச்சி என்று சொல்லாமல் பாபாஜி நீலகண்டனை கேட்கின்றார். உன்னுடைய மூன்றாம் அவர் என்றால் ஜோகி ராமையா அவருடைய மனைவி, அவருக்கு அந்த ஸ்லோகத்தை சொல்ல சொன்னாயா? அவர் 9 முறை வலம் வந்து துளசியை அந்த ஸ்லோகத்தை சொன்னாரா என்று பாபாஜி கேட்கின்றார் நீலகண்டனை. ரெண்டு பக்கத்திற்கு பின் வேறு ஒரு சம்பாஷணையின் இடையில். ஆகவே இது ஒரு முக்கியமான பொருத்தமான விடயம். நாங்கள் அதை உணர வேண்டும். பாபாஜியின் புத்தகத்தின் வாசிப்பில் சில சொற்களுக்கு சில வசனங்களுக்கு அதற்குரிய விளக்கம் விளங்காது. ஆனால் நாங்கள் இதை தொடர்ச்சியாக படித்து கொண்டு போகும் போது அதனுடைய விளக்கம் இன்னொரு இடத்தில் கொடுக்கப்படும். அதுவும் நேராக கொடுக்கப்படாது, இந்த முறையில் மறைமுகமாக கொடுக்கப்படும். ரெண்டையும் நீங்கள் சேர்த்து பார்க்கும் போது உங்களுக்கு முழுமையான விடயம் தெரியும். இப்படித்தான் பாபாஜியின் புத்தக எழுத்து நடந்தது அந்த நேரம். ஆகவே பாபாஜியின் புத்தகத்தை வாசித்து விட்டு விளங்கவில்லை என்று கைவிடாது. அந்த புத்தகத்தில் வாசித்தவற்றை மனதில் வைத்து கொண்டு இந்த புத்தகத்தை தொடர்ந்து வாசி கொண்டு போகும் போது பல கேள்விகளுக்குரிய விடைகள் பல இடங்களில் தரப்படும் என்பதற்கு இது ஒரு சான்று. ஏனென்றால் நாங்கள் இந்த மந்திரத்தை சொல்கின்றோம். எங்களுடைய சங்கத்தில் துளசி பூசை செய்கின்றார்கள் பெண்கள் அன்னைமார். ஆகவே இந்த மந்திரம் கொடுக்கப்பட்டது மூன்று பக்கங்களுக்கு முதல் அது துளசி மந்திரம் என்றும், அதை அந்த மூன்றாம் அவர் என்று சொல்லும் யோகி ராமையா அவர்களுடைய மனைவியார் செய்ய வேண்டும் என்ற கேள்வி அந்த இடத்தில் கேட்கப்பட்டது. அப்ப கூட சொல்லப்படவில்லை முன்னுக்கு கொடுத்த மந்திரம் துளசி மந்திரம் தான் என்று, அந்த பூசைக்கு பாவிக்கும் மந்திரம் என்று. ஆனால் ஓரளவு நாங்கள் இப்ப இதை செய்து கொண்டிருப்பதால் எங்களுக்கு அதை புரிந்திருக்கின்றது. இவ்வாறு தான் எங்களுடைய துளசி பூஜையின் மந்திரம் புறப்பட்டது. யாருக்காவது அது கேள்வி இருந்தால், அது பாபாஜி கொடுத்த மந்திரத்தை தான் நாங்கள் துளசி மந்திரத்தில் பாவிக்கின்றோம். எங்களுடைய தாய் சங்க தாயின் கீழ் எல்லா பெண்களும் சேர்ந்து அதை செய்கின்றார்கள். ஆகவே இன்றைய வாசிப்பில் இதை மாதிரி பல கருத்துக்கள் உண்டு. மீண்டும் மீண்டும் கேளுங்கள். நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோம். ஓம் சிவாய. இப்போது இணைப்பில் இறைவனையா இருக்கிறீர்கள். இறைவனையா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். இறைவனையா பேசுங்கள். ஓம் கிரிய பாபாஜி நமோம். ஓம் கிரிய பாபாஜி நமோ.
ஓம் சிவாய நமோ.
ஓம் சிவாய நமோ.
இன்றைய சத்சங்கம் வழமை போல பாபாஜியின் தெய்வீக குரலிலிருந்து கிடைக்கும் அருள்மொழிகளை உள்வாங்கும் சத்சங்கமாக அமைந்தது. அதில் முக்கியமாக மரணத்தின் மரண அத்தியாயத்தில் கூறப்பட்ட பல விடயங்கள் சுருக்கமாக கூறப்பட்டது. அதை பற்றிய விளக்கம், அடுத்து கிரியா பாபாஜியின் ரகசியம் பற்றிய விளக்கம் கூறப்பட்டது, அடுத்து புத்தகத்துக்குரிய முன்னுரை தொடங்கியது பற்றிய விளக்கம், முடியாதென்று ஒரு அமைப்பின் நடந்திருக்கின்ற என்பது பற்றிய உண்மை. 1952 கிரியா பாபாஜி மீண்டும் தரிசனம் கொடுத்த பற்றிய சிறு விளக்கம், தீபம் ஜோதி பரமப்பிரம் என்பதை ஜபிக்கும்படி கூறிய விடயங்கள், பாபாஜி அச்சரம் வாங்குவது பற்றி கூறிய கருத்துக்கள், 3 முறை ஓங்காரத்தை தியானிக்க சொல்ல வேண்டும் என்று கூறியமை, வியாழக்கிழமைகளில் மௌனம் இருத்தல் பற்றியமை, கிரியா சுடரை வெளிநாட்டுக்கு எடுத்து சென்றமை பற்றிய விளக்கம், எல்லா பெருமையும் கிரியா பாபாஜிக்கு, கருணை மிக்கவரை பாபாஜியை போற்றுவோம். நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நமவோம். அத்துடன் இன்றைய சத்சங்கத்தின் போது எனது மனத்தில் தோன்றிய கருத்தை கூறலாம் என்ற கேள்வியையும் உங்களிடம் விட்டு செல்கின்றேன். நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம ஓம்.
நன்றி நன்றி இறைவனையா, உங்களுடைய சுருக்கத்திற்கு உங்களுடைய கருத்தை பின்னர் சொல்லலாம் நிச்சயமாக. கார்த்திகேயன் ஐயாவிடம் நான் இப்போ செல்கின்றேன். நன்றி பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோ. ஓம் சிவாய நமோ. இப்போது கார்த்திகேயன் ஐயா அணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் அதை சொல்லலாம் இப்போது.
ஓம் கிரிய பாபாஜி நமோ.
ஓம் கிரிய பாபாஜி நமோ.
ஓம் சிவாய நமோ.
ஓம் சிவாய நமோ.
வழக்கம் போல் வியாழக்கிழமை பாபாஜியின் தெய்வீக குரலிலிருந்து பல செய்திகளை நமக்கு இந்த நூல் வாயிலாக, பாபாஜியின் தெய்வீக குரல் நூல் வாயிலாக சில கருத்துக்களை உரையாடலாக பாபாஜி, நீலகண்டன், யோகியா, இன்னும் பல நபர்களும் அதில் சேர்க்கப்பட்டு செய்திகளை நமக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். இப்படிதான் வாழ்க்கை பயணம் ஓடுது என்றதுக்கு இது ஒரு எடுத்து சான்று. நமக்கும் பயணங்கள் இப்படிதான் இருக்கும் வாழ்க்கையில, பெரிய புதிரா இருக்கும். இதை படிக்கக்குள்ள இதெல்லாம் இப்படி நடந்திருக்குமா என்ற ஒரு வியப்பு இருக்கும். நமக்கு நடந்திருக்கக்குள்ள இதெல்லாம் கரெக்ட் தான் என்ற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும். அதுக்குத்தான் பாபாஜி இப்படி எல்லாம் ஒரு விஷயங்களை கொண்டு வந்து நமக்கு காட்டியிருக்கிறார். பாபாஜியின் தெய்வீக குரல்ல இருந்து உணரப்படுது. அந்த வகையில நிறைய கருத்துக்களை, பல விஷயங்களை இந்த நூல் வாயிலாக நமக்கு பாபாஜி தெரிவிச்சிருக்கிறார். இதெல்லாம் நமக்கு பின்னாடி சங்கதிகளுக்கு வந்து தெரியணும், அது மறையக்கூடாது என்றதுக்கு தான் இந்த நூல்களை அவங்க எழுதி வைக்கிறாங்க. அந்த வகையில நம்ம அத சொற்களா பாதிச்சு உணர்வு நிலைக்கு எடுத்துட்டு போயிட்டு நம்ம சாதனால சிறப்பாக பயணிக்குமாக. ஓம் கிரிய பாபாஜி நமோம், ஓம் சிவாய நமோம்.
ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய. நன்றி கார்த்திகேயன் ஐயா. இது பாபாஜிக்கும் நீலகண்டன் ராமையா அவர்களுக்கும் நடந்த உரையாடல், அதில் இருந்து முடிந்த அளவு அதில் என்ன பேசப்பட்டிருக்கின்றது, அவர்கள் மூவரும் சேர்ந்து அதில் நாங்களுக்கு என்ன கிடைக்கின்றது என்பதை மிகவும் அருமையாக சிறிய தொகுப்பாக கொடுத்திருந்தீர்கள். மிகவும் நன்றி. அது பாபாஜி பெரம்பொருளின் உதவியுடன் தான் அதுவும் கிடைத்து கொண்டிருக்கின்றது. ஆகவே பாபாஜிக்கும் பெரம்பொருளுக்கும் நன்றி சொல்லுவோம். ஓம் கிரிய பாபாஜி. மற்றைய விடயம் இன்று சாதகர்கள் எல்லோருக்கும் எங்களுடைய கிரியா பாபாஜியின் 1821வது பிறந்த நாள். இந்த சனிக்கிழமை நவம்பர் 30ஆம் தேதி வருகின்றது தியதி பிறந்த நாள். ஆகவே அந்த நாளில் எங்களுடைய 8 சங்கங்களில் சில சங்கங்கள் அந்த நாளில் அந்த பிறந்த தினத்தை கொண்டாடுவார்கள். சில சங்கங்கள் நட்சத்திரத்துக்குரிய பிறந்த தினத்தை எதிர்வரும் 15ஆம் தேதி டிசம்பர் மாதம் நட்சத்திர ரோகிணி நட்சத்திரத்துக்கு வரும்போது அந்த நாளில் கொண்டாடுவார்கள். ஆகவே இந்த பாபாஜியின் பிறந்த நாளை எங்களுடைய கனடா சங்கம் இந்த 30ஆம் தேதி கொண்டாடுகின்றது. ஆகவே எல்லா சாதகர்களும் அந்த நிகழ்வில் முடிந்த அளவு பங்கு பெற்று பாபாஜியின் அருளை ஆசியை வேண்டுங்கள். இது மிகவும் முக்கியமானது. சத்குருநாதரின் பிறந்த தினத்தில் நாங்கள் அவர் சொன்ன 4 வழி நிற்க வேண்டும். அன்பு, தொண்டு, சக்தி, சரணாகதி. அந்த நாளின் கூடுதலாக அந்த வழியில் நின்று எல்லோருக்கும் நாங்கள் அந்த வழியில் எங்களுடைய நிலையை நிலைநாட்டினால் ஒரு நாளாவது சத்குரு கிரியா பாபாஜியின் மகிழ்ச்சியான நிலையை நாங்கள் எடுத்து கொள்ளலாம் உணர்வில். ஆகவே அந்த நிலைக்கு நாங்கள் அந்தன்று எங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த நாளில் பாபாஜியின் பிறந்த தினத்தை கொண்டாடும் சங்கங்கள், அங்கத்தவர்கள், சாதகர்கள் எல்லோரும் ஆகவே அதை நினைவில் வைத்திருங்கள். எங்களுடைய சங்கத்தில் நடக்கும் இந்த 1821வது பிறந்த நாள் பாபாஜிக்கு இந்த வருடம் 203ஆம் ஆண்டு கிறிஸ்துக்கு பின் அவர் பிறந்த என்று 2024ஆம் ஆண்டு. ஆகவே நான் சொன்ன கணக்கின்படி 1821வது பிறந்த தினம். விரைவாக என்னுடைய மனது கணக்கு பார்த்தேன். ஆகவே அந்த பிறந்த தினத்தை நீங்கள் எல்லோரும் வந்து அனுஷ்டியுங்கள். எங்களுடைய சங்கத்தில் வெளிநாடுகளில் இருப்பவர்களும் எங்களுடைய இந்த கிரியா வகுப்பு லிங்க் ஊடாக, வாட்ஸ்அப் லிங்க் ஊடாக அந்த நிகழ்வை பார்க்கலாம். அது எங்களுடைய நேரத்துக்கு பின்னேறும். 6 மணியிலிருந்து 9 மணி வரை நிகழும். பார்க்க விரும்பியவர்கள், அந்த விடயத்தில் பங்கு பெற்ற விரும்பியவர்கள் எந்த நாட்டிலிருந்து பங்கு பெற்றுக் கொள்ளலாம் என்ற செய்தியை தந்து இந்த சத்சங்கத்தை முடிவுக்கு கொண்டு வரப்போகின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நமா. இப்போது இறைவனையாவிடம் நீங்கள் ஏதோ பேச போகின்ற என்று சொன்னீர்கள். அது இந்த புத்தக வாசிப்பு சம்பந்தமாக அல்லது இன்றைய சத்சங்கம் சம்பந்தமாக இருந்தால் இப்போது பேசலாம், அல்லது நான் இந்த கேள்வி பதிலில் நீங்கள் பேசலாம். என்ன பேச போகின்றீர்கள் என்பது எனக்கு தெரியவில்லை.
நான் அந்த இறுதியாக வழங்க போல முடிஞ்சது.
நன்றி. ஆகவே இந்த சத்சங்கத்தை நாங்கள் இத்துடன் முடிவு செய்வோம். பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் நன்றி சொல்வோம். ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமா.